الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم ما بعد فقد قال الله تعالى في قرآنه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون صدق الله العظيم على بشار الله لهم جهر التنبر المماهين إن الله كل الله قول مرساها الدين ستية قوضة سمار كقوضة قارون يقدر أرمي مصطفى صلى الله عليه وسلم ورلميه அந்நாவின் அடித்துவத்தை பின்பற்றி அருமை சஹாபாக்கள் தாபிஈங்கள் சபஅ தாபிஈங்கள் அனைவர்கள் மீதும் உலகம் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானார்கள். அல்லாஹ்வின் புனித மாலையைக்கு சமூகம் தந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவைகளை ஏதிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும், எவைகளை தடுத்திருக்கிறானோ அவைகளை தவிர்த்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் மத்திய செய்து கொள்கிறேன். அன்பாந்த பெரியோர்களே, புனிதமான ஒரு மாதத்தை விதை அனுப்பிவிட்டு அந்த மாதத்திலே செய்த அமர்களை போன்று தொடர்ச்சியாக நாம் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற ரமதானில் நாம் பல வகையான இபாதத்துகளை செய்திருக்கிறோம். பலர்கள் சதகா, ஜகாத், நோன்பு, தொழுகை போன்ற பல அமல்களை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தார்கள், உயிர்ப்பித்தோம். ஆனாலும் அன்பாந்த பெரியோர்களே, இந்த எல்லா அமல்களும் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆக வேண்டுமையானால், ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அமல்களாக இருக்க வேண்டுமையானால், நாம் செய்யும் அமல்களை பற்றிய தெளிவான அறிவு எண்ணத்தில் இருப்பது மிகவும் கட்டாயமானதாகும். தொழுதாலும் சரி, நோன்பு நோக்காலும் சரி, சதகாக்கள் கொடுத்தாலும் சரி, ஜகாத் கொடுத்தாலும் சரி, இஸ்லாமிய சட்டம் எது சருத்து, எது பரபு, எது சுண்டாக்கள் என்பதை மிகவும் தெளிவான முறையிலே அறிந்திருந்து செய்யும் பொழுதுதான் எமது தொழுகையாக இருக்கட்டும், சதகாவாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மாறிவிடும். இதற்கு மாத்திரமாக தொழுகிறோம், தொழுகையை பற்றி எந்த விதமான மார்க்க ரீதியான அறிவும் கிடையாது. நோன்பு நோக்கிறோம், நோன்பின் கடமைகள் என்னது, ஷரத்துகள் எது, நோன்பை முறிக்கும் காரியங்கள் எது என்பதை பற்றி தெளிவான அறிவம் இடத்தில் இல்லாவிட்டால், ஜகாத் கொடுக்கிறோம், பணத்துக்கு எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், நகைகளுக்கு எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும், வியாபார பொருட்களுக்கு எவ்வாறு ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி தெளிவான மார்க்க ரீதியான அறிவுகள் இல்லாவிட்டால், எமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை கண்ணன் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை கண்ணன் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியின் ஒரு பகுதியிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார், தொழுகிறார், தொழுது முடிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வந்து நபி அவர்களை பார்த்து சலாம் சொல்லுகிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வா அலைக ஸலாம், உங்களுக்கும் சலாம் உண்டாகட்டும், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, திரும்பவும் நீங்கள் சென்று தொழுங்கள், நீங்கள் தற்பொழுது தொழவில்லை. வந்த சஹாபி தொழுது முடித்துவிட்டு வருகிறார், கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள், நீங்கள் தொழுக தொழுகை, தொழுகையாக ஆகிவிடவில்லை, திரும்பவும் சென்று தொழுங்கள். அந்த மனிதர் இரண்டாவது விதத்தமும் சொல்கிறார், திரும்பவும் வருகிறார். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, தொழுங்கள், தற்பொழுது நீங்கள் தொழுக தொழுகை தொழுகையே தொழுகையே கிடையாது. மூன்றாவது தடவையாகவும் அந்த மனிதர் திரும்பி சென்று சொல்கிறார் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூன்றாவது தடவையாகவும் சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்கள் தொழுக தொழுகை சரியான தொழுகையாக கிடையாது, திரும்பவும் தொழுங்கள் என்று கூறிய பொழுது அந்த சஹாபி அல்லின்னியா ரசூலல்லா, நபியே நாயகமே எவ்வாறு தொழ வேண்டும் என்பதை கற்றுத்தாருங்களே என்பதாக அந்த மனிதர் பணிவுடன் கேட்ட பொழுது கம்பளி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். எப்பொழுது இந்த தொழுகையை பற்றி மார்க்க அறிவை பெற்று தொழுகிறாரோ அந்த தொழுகைதான் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மாறிவிடும். ஏனையவர்கள் தொழுகதை போன்று தொழுகிறோம், ஏனையவர்கள் ஜகாத் குறுப்பதை போன்று கொடுக்கிறோம், நோம்பு நோக்கதை போன்று நோம்பு நோக்கிறோம் என்றதை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்பது அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டார்கள். மசூலு ஜுபத் என்ற கிதாபில் இப்னு ருஸ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவே கூறுகிறார்கள், குல்லு மன் பிகைரி இல்மின் யஅமலு அஅமாலுஹு மர்தூதத்துன் லா துக்பலு, இல்மில்லாமல் செய்யப்படும் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படாத மறுக்கப்படக்கூடிய அமல்களாகும். எனவே எந்த அமலை செய்வதற்கு முன்னாலும் அதனை அறிந்து செய்யுங்கள் என்பதை இப்னு ருஸ்லான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள். எனவே அந்தந்த பெரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இல்முக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இபாதத்துகளை பற்றி எந்த அளவுக்கு மார்க்க ரீதியான அறிவை நாம் பெற்றிருக்கிறோம், மார்க்க ரீதியான அறிவை கற்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் பல வருடங்கள் கடந்து சென்றாலும் கூட, பல வருடங்கள் தொழுகாலும் கூட, தொழுகையை விடக்கூடியவர்களுடைய சட்டத்தில் தான் நாம் சேருவோம். ஏனெனில் கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத மனிதரை பார்த்து தற்பொழுது நீங்கள் தொழவில்லை என்பதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். தொழுதால் ஆனால் நபி அவர்களுடைய பார்வையில் சரியாவுடைய கண்ணோட்டத்தில் அவர் தொழவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான், وَمَا كَانَ الْمُؤْمِنُونَ لِيَنْفِرُوا كَافَّةً, முஃமின்களே உங்களில் அனைவர்களும் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக ஜிஹாத் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. فَلَوْلَا نَفَرَ مِنْ كُلِّ فِرْقَةٍ مِنْهُمْ طَائِفَةٌ, உங்களில் சிலர்கள் ஜிஹாதுக்கு செல்லுங்கள், இன்னும் சிலர்கள் மதீனாவிலே கரிபட்டு விடுங்கள். ஏன் லியதஃபஃபஹூ ஃபித்தீன், ஜிஹாதுக்கு செல்லாமல் இருப்பவர்கள் மார்க்க ரீதியான அறிவை பெற்று சென்றவர்கள் திரும்பி வந்த பொழுது அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டி, சிலர்கள் அயனை படிப்பதற்காக வேண்டி ஒதுங்கிவிட வேண்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்துகிறார். எனவே சிலர்கள் தமது நேரங்களை ஒதுக்கி கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் சிலர்கள் அவர்களுடைய நாளாந்த வேலைகள் போக மார்க்க ரீதியான உலகாக்களிடம் இந்த மார்க்கத்தை படிப்பது மிகவும் அவசியமானதாகும். அவர்கள் ஒரு ஹதீஸிலே தெளிவுபடுத்துகிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், மையூரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்காவது நலவை செய்ய வேண்டும் என்பதாக விரும்பினானே ஆனால் அவனுக்கு மார்க்க ரீதியான விளக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், தீனுடைய சிற்றுகை கொடுக்கிறான். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், மார்க்க விளக்கம் என்றால் என்னது, மார்க்க ரீதியான சிற்றுகை என்றால் என்னது. எம்மில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் தீன் என்பது ஒரு குறுகிய வட்டத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு முழுமையான தீன் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுடைய விளக்கத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது மாத்திரம் இல்லாமல் தீனுடைய இல்ம் என்றால் எது என்பதையும் நமக்கு போதித்துதான் சென்றிருக்கிறார்கள். ஒருமுறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மஸ்ஜிது நபவியிலே நாம் அமர்ந்திருக்கிறோம், கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எம்முடன் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திடீரென ஒரு மனிதர் வருகிறார், ஒரு மனிதர் வருகிறார், அந்த மனிதரை நாம் யாரும் கண்டது கிடையாது. அவ்வாறானால் அந்த மனிதர் ஒரு பிரயாணியாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் பிரயாணி என்பதற்கான எந்த விதமான அடையாளமும் அவரிலே காணப்படவில்லை. அவருடைய முடிகள் குழுதி பிறந்ததாக கிடையாது. மிகவும் வெண்மையான நிறத்துடன், மிகவும் சுத்தமான ஆடையுடன், அழகான தோற்றத்திலே ஒரு மனிதர் வருகிறார். எனக்கு தெரியாத, நாம் கண்டிராத ஒரு மனிதர் வருகிறார். வந்து நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே தனது காலை மடித்து தனது இரண்டு கைகளையும் தனது மடியில் இன்னும் சில அறிவிப்புகளில் நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே வைத்துக் கொண்டு சில விடயங்களை கேட்பதற்கு ஆரம்பித்து விடுகிறார். சஹாபாக்கள் ஆச்சரியத்துடனே பார்க்கிறார்கள். புதிதாக வந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நெருக்கமாக அமர்ந்திருந்து மார்க்க ரீதியான கேள்விகளை கேட்கிறார். அந்த வந்த மனிதர் முதலிலே கேட்கிறார், அஃதில்லி அனில் இஸ்லாம், நபியே நாயகமே, இஸ்லாம் என்றால் என்னது என்பதை கற்றுத் தாருங்களேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் وَأَنَّ مُحَمَّدًا رَسُولُ اللَّهِ وَتُقِيمَ الصَّلَاةَ وَتُؤْتِيَ الزَّكَاةَ وَتَصُومَ رَمَضَانَ وَتَحُجَّ الْبَيْتَ إِنِ اسْتَطَعْتَ إِلَيْهِ سَبِيلًا. இஸ்லாம் என்பது ஐந்து தூண்களை கொண்டதாகும். ஆரம்பத்திலே ஷஹாதா கலிமா சொல்ல வேண்டும், சொல்ல வேண்டும், நோன்பு நோக்க வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும், சக்தி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக கூறிய பொழுது அந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சதத்த உண்மை கூறிவிட்டீர்கள் என்பதாக கூறுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ஆச்சரியம் மேலிட்டது. காரணம், அந்த மனிதரே கேள்வி கேட்கிறார், பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது இந்த மனிதரே திரும்ப உண்மை கூறிவிட்டீர்கள் என்பதாக சொல்லுகிறாரே என்பதை கண்டு நாம் வியந்து போனோம். திரும்பவும் அந்த மனிதர் கேட்கிறார், அக்பிர்னி அனில் ஈமான், நபியே நாயகமே, ஈமானை பற்றி கேட்டுத் தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் துஃமின பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வ யௌமில் ஆகிரி வ துஃமின பில் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. ஈமானுடைய ஆறு அர்க்கான்கள், அல்லாஹ்வை கொண்டு நம்ப வேண்டும், வேதங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாணவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கியாமத்துடைய நாளை பற்றி நம்ப வேண்டும், நன்மை தீமைகள் எது நடந்தாலும் அல்லாஹ்தான் செய்கிறான் என்பதை நாம் நம்புவதுதான் ஈமானின் கடமை என்பதை கண்ணன் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மூன்றாவது கேட்கிறார்கள், அஃதில்னி அனில் இஹ்சான், நபியே, இஹ்சான் என்றால் என்னது என்பதை சொல்லித் தாருங்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யரா. மனிதர், நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எவ்வாறு அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை நீங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்துடனே நீங்கள் வணங்குவதற்கு பெயர்தான் இஹ்சான் என்பதாக நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். நான்காவது கேள்வியாக அந்த மனிதர் கேட்கிறார், அஃதிர்னி அனிஸ்தா, கியாமத்துடைய நாளை பற்றி கூறுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பி அஅலம மின அஸ்ஸாயில், கேட்கப்படுபவரை விடவும் கேட்பவர் இதனை பற்றி நன்கு அறிந்தவர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது அந்த வந்த மனிதர், அஃதிர்னி அன் அமாராதிஹா, அவ்வாறானால் கியாமத்துடைய அடையாளங்களை பற்றி சொல்லித்தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் தரிதல் அமது ரப்பதஹா வ அன் தரல் ஹுஃபாதல் உராதல் ஆலதல் ஆ அஷாய் யதகாவலூன ஃபில் புன்யான். கியாமத்துடைய அடையாளம், பெற்றோர்களை நோபினை செய்யும் குழந்தைகள் உருவாகி விடுவார்கள். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு பயப்படும் ஒரு காலம் உருவாகிவிடும். பெருப்பறிவிலக்கு வசதி அற்றவர்கள், ஆற்று இடையர்களாக இருந்தவர்கள், நிர்வாணியாக சரியான முறையிலே உடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாம் செல்வந்தர்களாக மாறும் ஒரு காலம் வந்தால் அதுதான் கியாமத்துடைய அடையாளம் என்பதாக கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது அந்த மனிதர் திரும்பி செல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், பல விஸ்கு மலியன் சற்று காலம் நாம் இருந்தோம். இதிலே சில அறிவிப்புகளில் வருகிறது, 3 நாட்களுக்கு பிறகு நபிகள் நான் சொல்லலாம் அவர்கள் சொல்லலாம் அவர்களை நான் சந்தித்த பொழுது நபி அவர்கள் கேட்டார்கள், அத்தியமணிஸ்தாவின் உமரே அன்று வந்து கேட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா யாருக்கு உமரே என்பதாக நபி அவர்கள் கேட்ட பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு அளவு பலம் இருந்தாலும் சஹாபாக்கள் உமர் ரலி அல்லாஹு அன் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹு ரசூலுஹு ஆனதம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் நன்கு தெரியும் யார் ரசூல் அல்லாஹ் சொல்லி தாருங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஜாத் ஜிப்ரீல் அன்று வந்தவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மனிதர் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். எதற்கு தெரியுமா வந்தார்கள்? அசாக்கும் யுஅல்லிமுக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை படித்து கொடுப்பதற்காக வேண்டி வந்து செல்கிறார். இதிலே நபிகள் நான் சொல்லலாம் ஒரு இஸ்லாம் அவர்கள் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இந்த 4 கேள்விகளையும் உள்ளடக்கி இதுதான் தீன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். ஆரம்ப ஹதீஸிலே நாம் நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், அல்லாஹ் ஒருவருக்கு மார்க்கத்தின் நலனை நாடி இருப்பானே ஆனால் தீனுடைய வழக்கத்தை கொடுப்பதாக மேலே கூறப்பட்ட ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள். 2வது ஹதீஸ் ஹதீஸ் ஜிப்ரீல், இந்த ஹதீஸிலே தீன் என்றால் இது முழுமையான 4 அர்க்கான்களை கொண்டதாகும். இஸ்லாத்துடைய அர்க்கான்கள் 5, ஈமானுடைய அர்க்கான்கள் 6, இதை போன்று ஜீனுடைய அர்க்கான்கள் 4. இந்த 4 அர்க்கான்களையும் சரியாக கற்றுக்கொண்டால்தான் முழுமையான ஜீனுடைய அறிவு ஒருவரிடத்திலே இருக்கும் என்பதை நபிகள் நான் சொல்லலாம் செல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பற்றி இப்னு கஃபீர் அல் ஐத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா குர்ஆனிலே எவ்வாறு உம்முல் குர்ஆன் என்பதாக அறியப்படுகிறதோ இதே போன்ற ஹதீசுடைய கலைகளில் ஹதீசுடைய துறைகளில் இந்த ஹதீஸ் ஜிப்ரீல் உம்முல் ஹதீஸ் ஹதீசுடைய தாய் என்பதாக வர்ணிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இந்த ஹதீஸ் மார்க்க ரீதியான அனைத்து கல்விகளையும் உள்வாங்கியிருக்கிறது. எதனை படித்தால் ஒருவரிடம் தீன் பூரணமாக இருக்கும் என்பதை இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் 1வது கேட்ட கேள்வி இஸ்லாத்தை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்களே, இந்த கேள்வியை பற்றி ஸுஹாபாக்கள் கூறும் பொழுது இந்த கேள்வி ஃபிக்ஹை குறிக்கிறது, ஃபிக்ஹுடைய சட்டங்களை குறிக்கிறது. தீன் ஒருவரிடத்திலே பூரணமாக இருக்க வேண்டுமையானால் அவர் செய்யும் அமல்களை பற்றி அவர் நன்கு படித்திருந்தால்தான் அவர்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும். அது நோம்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அதனை பற்றி மார்க்க ரீதியான அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். இது தீனுடைய ஒரு பகுதியாகும். ஒருவர் ஃபிக்ஹை மாத்திரம் படிக்கிறார், அவருக்கு தொழுவதற்குரிய சட்டங்கள் முழுமையாக தெரியும், நோம்புடைய சட்டங்கள் முழுமையாக தெரியும், ஹஜ்ஜுடைய சட்டங்கள் தெரியும், ஆனால் 2வது அர்க்கான் அகீதாவை பற்றி அவருக்கு தெரியாவிட்டால் அவரிடத்திலே தீன் பூரணமாக ஆகவில்லை. ஏனெனில் ஃபிக்ஹ் என்பது தீனுடைய 4 அர்க்கான்களில் ஒரு அர்க்கான். 2வது அர்க்கான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், ஈமான் என்றால் என்னது? நபி அவர்கள் 6 விதங்களை தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த 6ஐ பற்றிய தெளிவான அறிவு எம்மிடத்திலே இருக்க வேண்டும். நாம் பலர்கள் அகீதாவிலே அல்லாஹை பற்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்புகிறோம், மாணவர்கள் இருக்கிறார்கள், வேதங்கள் இருக்கிறது, கியாமத்துடைய நாள் இருக்கிறது என்பதை நம்புகிறோம். ஆனால் ஆதாரங்கள் கேட்கும் பொழுது யாராலும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்பதாக திருப்பி ஒருவர் கேட்டாரே ஆனால் நிச்சயமாக யாராலும் பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு அகீதா ரீதியான எந்த விதமான தெளிவும் இல்லாமல் தான் நாம் இருக்கிறோம். இக்கூடிய கலையை பொறுத்தவரையில் இமாம்கள் சொல்லி தந்ததை நாம் கேட்டு நடக்க முடியும். ஃபிக்ஹுடைய கலையில் இமாம்கள் சொல்லி தந்ததை கேட்டு நடக்க முடியும். காரணம் அந்த கலை கிளை சட்டங்கள் என்பதாக அறியப்படுகிறது. இந்த கிளை சட்டங்களில் 4 மதுஹபுகள் உருவாகி எனக்கு மார்க்கத்தை மிகவும் அழகான முறையிலே தெளிவுபடுத்தியிருக்கிறது. எனவே இமாம்கள் கூறிய முறையில் எனக்கு கேட்டு நடக்க முடியும். ஆனால் அகீதாவுடைய கலையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு முஃமினும் நாம் யாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எவனை நாம் வணங்குகிறோமோ, அவனை பற்றி தெளிவாக படித்திருப்பது ஃபர்து ஐன் ஆகும். சிக்குடைய கலையை படிப்பது பரபு சிப்பாயா. ஒரு ஊரிலே ஒரு ஆளில் இருக்கிறார், மற்றவர்களுடைய குற்றங்கள் விழுந்துவிடும், ஆனால் அகீதாவுடைய கடையை பொறுத்தவரை ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த அகீதாவுடைய கடையை படித்திருந்தால் தான் அவர் அல்லாவிடத்திலே அவர் பாவி இல்லாமல் பூரணமான ஈமானுடன் மாறியிருக்கிறார். இதற்கு மாற்றமாக அகீதாவுடைய கலை எனக்கு தெரியாது, எமது மூதாதையர்கள் சொல்லுவதை போன்று நாம் சொல்லி வருகிறோம், மற்றவர்கள் கூறுவதை கேட்டு சொல்லி வருகிறோம், ஆதார ரீதியாக அறிவு ரீதியான அறிவுபூர்வமாக நாம் அதனை கற்றுக்கொள்ளாவிட்டால் இமாம்கள் இந்த மனிதர்களை பற்றியும் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். இமாம் சனூசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது அல் கவாஇது குப்ரா என்ற கிதாபிலே சொல்லுகிறார்கள், அகீதாவுடைய கலையை யார் ஆதாரபூர்வமாக படிக்காமல் பிறர்கள் சொல்லுவதை கேட்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் காஃபிர் என்பதாக இமாம் சனூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பின்னால் வந்த இமாம்கள் கூறுகிறார்கள், இல்லை காஃபிராக மாறிவிட மாட்டார். இதற்கு மாற்றமாக யாருக்கு இந்த அகீதாவுடைய கலையை படிப்பதற்கு சக்தி இருந்தும் திறமை இருந்தும் படிக்காவிட்டால் அவர் பாவியாகவே இருப்பார், அவருக்கு அல்லாவிடத்திலே பெரும் பாவம் இருக்கிறது. யாருக்கு படிப்பதற்கு சக்தி கிடையாதோ, அவருடைய அறிவிலே கோளாறு ஏற்பட்டிருக்கிறதோ, அல்லது அவருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்குமே ஆனால் இவருக்கு மாத்திரம் மன்னித்து இருக்கிறது. இதற்கு மாற்றமாக ஏழை துறைகளில் நாம் துறை சார்ந்து கற்று திகழ்ந்திருக்கிறோம், உலக கல்விகளில் நாம் திறமை படைத்திருக்கிறோம், ஆனால் அகீதா ரீதியான கலைகளில் எந்த விதமான அறிவும் இல்லாவிட்டால் நிச்சயமாக எவ்வளவு காலம் எவ்வளவு விவாதம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி அல்லாவிடத்திலே பாவியாகத்தான் அறியப்படுகிறோம் என்பதிலே உலமாக்களுக்கு இடையில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஈமான் தீன் பூரணமாக வேண்டுமையானால் திக்ருடைய கலையை பற்றி அறிவிருக்க வேண்டும், தீன் பூரணமாக வேண்டுமையானால் அகீதாவுடைய கலையை பற்றி தெளிவான அறிவிருக்க வேண்டும். எண்ணிலே பலர்கள் கூறுவதை கேட்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு ஆளாவை நாம் நம்பியிருக்கிறோம், எவ்வாறு நம்பியிருக்கிறோம், அவன் வானங்கள் பூமிகள் அனைத்தையும் படைத்தவன் அவன்தான், அவன் பூர்வீகமானவன், அவனுக்கு ஆரம்பம் கிடையாது அவனுக்கு முடிவும் கிடையாது, அல்லாஹ் இருக்கிறான், உலகத்திலே இருக்கும் அனைத்து வஸ்துக்களும் பொருட்களும் அவனால் படைக்கப்பட்டது, இவைகளுக்கு ஆரம்பம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் கிடையாது, காலத்தை படைத்தவன் அவன், இடத்தை படைத்தவன் அவன், இந்த காலத்தையும் இடத்தையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எவ்வாறு இருந்தானோ, காலங்கள் இல்லாமல் இருந்தானோ, இடங்கள் இல்லாமல் இருந்தானோ, அவ்வாறே அல்லாஹ் இன்னும் இருக்கிறான். அவன் ஒன்றை படைத்துவிட்டு படைப்பினங்களின் பக்கம் அல்லாஹ் தேவை காணவில்லை. ஆனால் பலர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் பலர்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹ் வானத்திலே இருக்கிறார். மோசமான சில அகீதாக்களும் எமது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இதனைத்தான் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அலி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சலஃபு ஸாலிஹீன்கள், ஸஹாபாக்கள், தாபிஈன்கள் தெளிவாக இதனை பற்றி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். வானத்தை காலத்தையும் இதத்தையும் படைப்பதற்கு முன்னால் அவன் எவ்வாறு இருக்கிறானோ அவ்வாறுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு ஒரு திசையை நாம் கற்பிப்பது மிகவும் மோசமான அகீதாவாகும். அல்லாஹ் ஒரு இடத்துல இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான், அரிசியில இருக்கிறான் போன்ற வார்த்தைகள் இஸ்லாமிய அகீதாவுக்கு முரணான வார்த்தைகளாகும், தப்பான கருத்துகளாகும். இதனைத்தான் உடல் இமாம்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது போன்று சொல்பவர்களை முஜஸ்ஸிமாக்கள், முஷப்பிஹாக்கள், இஸ்லாமிய அகீதாவை விட்டும் அகீதாவிலே தவறு செய்தவர்கள் என்பதாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆனால் பலர்கள் எமக்கு தெரியாதவரை இது போன்ற அகீதா எம்முடைய கல்விலே ஊடுருவி இருக்கிறது. இதனை நாம் தெளிவான முறையில் தகுந்த உலகாக்களிடம் சென்று நேரங்களை ஒதுக்கி படிக்கும் பொழுதுதான் எவ்வளவு அமல் செய்தாலும் எமது அமற்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டுமே ஆனால் அது பற்றிய அறிவமிடத்தில் இருக்க வேண்டும், தீன் பூரணமாக வேண்டுமே ஆனால் இக்குடைய கலை இருக்க வேண்டும், அகீதாவுடைய கலை இருக்க வேண்டும். மூன்றாவது கேட்டார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஹ்சானை பற்றி சொல்லிக்காரர்கள். இந்த எஹ்சான் என்று கூறும் பொழுது நபிகள் நான் சொல்லலாம் அவர்கள் அவர்கள் கூறிய பதில், கூறிய பதில் அந்த அல்லாவை வணங்க வேண்டும். எவ்வாறு அல்லாவை வணங்க வேண்டும்? அல்லாவை நாம் பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வுடன் நான் வணங்க வேண்டும். எனவே இந்த மூன்றாவது கூறிய விஜயம் உளரீதியான நட்பு ரீதியான விஜயமாகும். உறுப்புகளால் செய்யும் அமல் அல்ல, இதயத்தால் செய்யும் அமல். அல்லாஹ்வின் சிந்தனையை என்றும் மனதிலே நாம் நிலைநாட்டுவது, உள்ளத்தை துப்புரவாக வைத்துக் கொள்வது, தஸ்தியா செய்வது, இந்த கலையை தான் இல்மு தஸவ்வுப் என்பதாக நாம் கூறுவோம், சூபித்துவம் என்பதாக நாம் கூறுவோம். இதற்கு சிலர்கள் அஹ்லாக், இல்மு அஹ்லாக் என்பதாக கூறுவார்கள். இன்னும் சிலர்கள் இல்மு சுலூக் என்பதாக கூறுவார்கள். யார் என்ன பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளட்டும், ஒவ்வொருவரும் தனது உள்ளத்தை துப்புரவுப்படுத்தக்கூடிய, தஸ்தியா செய்யக்கூடிய அந்த கலையை கற்றிருப்பதும் படிப்பதும் மிகவும் கட்டாயமான ஒரு விடயமாகும். ஏனெனில் யாரும் பார்க்க முடியாத, யாராலும் உற்று நோக்க முடியாத ஒரு இடம் இருக்குமையானால், அல்லாஹ்வால் மாத்திரம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமையானால், அதுதான் எமது உள்ளங்களாகும். எமது உள்ளத்திலே எதனை நினைக்கிறோம், எது ஊசலாடுகிறது, என்னென்ன பாவங்கள் உணர்வுகள் உருவாகிறது, இது அனைத்தையும் மற்றவர்களால் பார்க்க முடியாது, அல்லாஹ் பார்க்கிறான். எனவே அல்லாஹ் பார்க்கும் அந்த இடம், அந்த நட்பை துப்புரவுப்படுத்த வேண்டும். உலமாக்கள் கூறுவார்கள், சக்கு மகல்ல நபர் இல்லாகி அல்லாஹ் மாத்திரம் பார்க்கும் அந்த இடத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதனைத்தான் கண்பனு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினார்கள். தஸ்கியத்து நஃப்ஸ், தனது நஃப்ஸை பரிசுத்தப்படுத்தும் கலைகளை நாம் படித்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்த கலையையும் நாம் படிக்காவிட்டால் எமது உள்ளம் மோசமாக விட்டதை நாம் உணர மாட்டோம். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம் நாம் மிகவும் நல்லதாகத்தான் அமல்கள் செய்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சில இடங்களை தெளிவுபடுத்துகிறார், நாம் சரியாகத்தான் செய்கிறோம் என்பதை சிலர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இதனை சிறர்களிடத்திலே நாம் சென்று படிக்கும் பொழுதுதான் எனது உள்ளத்திலே உளரீதியான நோய்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடியும் என்பதை நாம் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக கூறுவதானால், நாம் சரியாக நினைக்கிறோம் என்பதற்கு பேர்தான் தற்பெருமை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. நாம் செய்வது சரிதான் என்பதை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமே, மற்றவர்களை விடவும் இபாதத்துடைய ரீதியிலே நான் முன்னணியிலே இருக்கிறேன், மற்றவர்களை விடவும் நான் உணரீதியாக நல்லா இருக்கிறேன், மற்றவர்களை விடவும் எனது சதகாக்கள் நல்லா இருக்கிறது, எனது நோம்பு மிகவும் திறமையாக இருக்கிறது என்பதாக ஒருவர் மனதிலே நினைத்துக் கொண்டிருப்பாரே. ஆனால் அதற்கு பேர்தான் சற்பெருமை. என்றும் ஒரு முஃமினுடைய எண்ணம் இரண்டு அமைப்புகள் இருக்க வேண்டும். ஒரு நிலப்பாடு, அல்லாஹ் இவ்வளவு அமல் செய்திருக்கிறேன், அல்லாஹ் எனது அமல்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா இல்லையா என்ற சிந்தனையில் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்வார் என்ற ரஜாவில் ஆதரவில் இருக்க வேண்டும். இருமொரு பய இருமொரு புறத்திலே அந்த அச்சத்தில் இருக்க வேண்டும். இவ்வளவு அமல் செய்கிறேன், எனது அமல்களில் ஏற்படும் கோளாறுகளை வைத்து எனது அமல்களை அல்லாஹ் மறுத்து விட்டானே, ஆனால் என்னை விடவும் கைச்சேதவாளி நஷ்டவாளியால் இருக்க முடியும் என்ற அச்சத்தில் இருக்க வேண்டும். எனவே இந்த மூன்றாவது கல்வி, உளரீதியான சத்தியா ரீதியான கல்வியையும் நாம் தெளிவாக படிக்கும் பொழுதுதான் எமது தீன் பூரணமாக மாறிவிடும். இருமுல் சிற்றுகை போதுமான அளவு படித்திருக்க வேண்டும். இருமுல் அகீதாவை முழுமையாக ஆதாரபூர்வமாக படிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது இருமுல் சுலு, இருமுல் தத்தவூப்பை குர்ஆன் ஹதீஸுக்கு மேற்பட்ட சூபித்துவத்தை நாம் படிப்பது மிகவும் கட்டாயமானதாகும். நான்காவது கேள்வியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அக்பிர்னி அனிஸ்ஸா, கியாமத்துடைய நாளை பற்றி சொல்லித்தாருங்களே. அதற்கு நபி அவர்கள் சொல்லி சில அடையாளங்களை சொன்னார்கள். அன்பாந்த பெரியோர்களே, இந்த நான்காவது விடயம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். ஏன் கியாமத்துடைய நாளை பற்றி அடையாளங்களை படிப்பதை தீன் என்பதாக நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அநேகமான சஹாபாக்கள் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
நன்மைகளை பற்றியே கேட்டுக் கொண்டிருப்பார்கள். நான் மாத்திரம் பாவங்களை பற்றி கேட்டுக் கொண்டிருப்பேன், அதற்கான தண்டனைகளை பற்றி கேட்டுக் கொண்டிருப்பேன். எதற்காக வேண்டி என்றால் அதனை விட்டும் பதிர்ந்து கொள்வதற்காக வேண்டி என்பதாக சொல்வார்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், அரஸ்ன அரத்து ஷர்ர லா லிஷ்ஷர்ரி லக்கின் லிதவக்கீஹி அனில் மஆசி. பாவங்களை நாம் படிக்கிறோம் எதற்காக வேண்டி, பாவம் செய்வதற்காக வேண்டி அல்ல, பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்வதற்காக வேண்டி. இந்த தியாமத்துடைய நாளையில் வரக்கூடிய பித்னாக்களை படிக்க வேண்டும். படிக்கும் பொழுதுதான் எது பித்னா என்பதை எமக்கு இனம் கண்டு கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பித்னாக்கள் பல வகையான தோட்டங்களிலே உருவெடுத்துவிடும். அது மார்க்க ரீதியான போர்வைகளிலும் பித்னா தலை தூக்கிவிடும், அரசியல் ரீதியான போர்வைகளிலும் தலை தூக்கிவிடும், பொருளாதார ரீதியிலும் இந்த கியாமத்துடைய அடையாளங்கள் உருவெடுத்துவிடும். யார் எதனை இது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக படிப்பாரோ அப்பொழுதுதான் அதனை விட்டு தவிர்ந்து கொள்ள முடியும். நபிகள் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பித்னாவையும் எடுத்து சொன்னார்கள். அதிலே மிகவும் பிரதானமானது நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாள் வரும் பொழுது கொலைகள் அதிகரித்துவிடும், கொலைகள் அதிகரித்துவிடும், பயங்கரமான முறையிலே கொலை செய்யப்படுவார்கள். கொலை செய்யப்படுபவர்களுக்கும் ஏன் கொலை செய்யப்படுகிறோம் என்ற காரணம் தெரியாது, கொலை செய்பவருக்கும் ஏன் கொலை செய்கிறோம் என்ற காரணம் தெரியாமல் கொலைகள் அதிகரித்துவிடும். எத்துருள் ஹரஜ் என்பதாக சொன்னார்கள். இந்த உணர்வை நபி அவர்கள் ஏன் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள், முஸ்லீம்கள் இதனையும் படிக்க வேண்டும். தியாகத்துடைய நாள் வரை வரும் பொழுது வரக்கூடிய ஆபத்துகள் எதுவெல்லாம் எது உருவாகும் என்பதை கட்டியிருந்தால்தான் அந்த ஆபத்தை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கு முஸ்லீம்களுக்கு வாழ்க்கை செய்யப்பட்டுவிடும். இங்கு உலகளாவிய ரீதியில் நாம் பார்க்கும் பொழுது முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவதை போன்று எந்த ஒரு இனத்தவர்களும் கொலை செய்யப்படுவது கிடையாது. பயங்கரமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் கத்தரிக்கப்படுகிறார்கள், குழந்தைகள் நெருப்பினால் தீயிடப்பட்டு பொறிக்கப்படுகிறார்கள், பொருளாதாரம் சூறையாடப்படுகிறது. நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் முஸ்லீம்களின் நிலப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும். கியாமத்துடைய நாள் வரும் பொழுது கொலைகள் அதிகரித்துவிடும். இதற்குரிய காரணம் முஸ்லீம்கள் பொருளாதார ரீதியிலே மூழ்கி விடுவார்கள். இந்த நிலைமையிலும் முஸ்லீம்கள் உணர்ந்திருக்க வேண்டும். மார்க்கம் என்ன சொல்லுகிறது, கொலைகள் முஸ்லீம்களிடத்தில் அதிகரித்து வரும் பொழுது முஸ்லீம்கள் எது நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொலைகள் பர்மாவிலே பயங்கரமான முறையில் முஸ்லீம்கள் துண்டு துண்டாக அறியப்படுகிறார்கள். ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களின் நிலை எடுத்து பார்க்கும் பொழுது ஓடுகிறார்கள், ஓடுகிறார்கள், குப்பார்கள் இன்பத்துடன் ஆவலுடன் தேடி தேடிக் கொள்கிறார்கள். அன்பார்ந்த பெரியோர்களே, இஸ்லாம் முஸ்லீம்களுக்கு ஒரு பொழுதும் கோழை கணத்தை வலியுறுத்தவில்லை. இஸ்லாம் கோழையர்களை விரும்புவது கிடையாது. என்றும் இஸ்லாமியர்கள் வீரர்களாக இருக்க வேண்டும், என்றும் இஸ்லாமியர்கள் தற்காப்பு கலைகள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தாங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தற்காப்பு கலையுடன் வீரத்துடன் அவர்கள் அந்த பிரச்சினை முகம் கொடுப்பார்களே ஆனால் அல்லாஹ்வுடைய நேரடி உதவியை நிச்சயமாக கண்டிருப்பார்கள். ஆனால் கொலைகள் அதிகரிக்கும் பொழுது இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற முறையிலே மார்க்க ரீதியான அறிவுகள் இல்லாததின் காரணமாக, கோழைத்தனமாக வாழ்வதின் காரணமாக எல்லா இடங்களிலும் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். முஸ்லீம்கள் கியாமத்துடைய அடையாளங்களை படித்து அதற்கான நாம் பாதுகாப்பாக எதனை செய்ய வேண்டும் என்பதை உணர்வுடன் படித்திருப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. எனவே அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த தீனுடைய முழுமையான விளக்கம் எம்மிடத்தில் இருக்க வேண்டுமையானால் தீனுடைய அர்த்தங்கள் 4 என்பதை நாம் முதலிலே படித்துக் கொள்ள வேண்டும். 1வது அர்த்தம் இல்முல் ஃபிக்ஹ், 2வது அர்த்தம் இல்முல் அகீதா, 3வது அர்த்தம் இல்முத் தஸவ்வுஃப், 4வது அர்த்தம் கியாமத்துடைய நாளில் உருவாகக்கூடிய ஃபித்னாக்கள் எது என்பதை படித்து அதனை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி செய்தால்தான் ஒருவரிடம் பூரணமான தீன் உருவாகிவிடும் என்பதை கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் இவ்வாறு தெளிவுபடுத்துகிறார்கள், மையிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடுவானே ஆனால் அவருக்கு இந்த தீனுடைய விளக்கத்தை தான் நாடுகிறார். நான் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னமா அன காசிமுன், நான் இல்மை பங்கு வைக்கிறேன், அல்லாஹ் தான் கொடுக்கிறான், இல்மை கொடுப்பவன் அல்லாஹ். அவ்வாறு இல்மை நீங்கள் படித்தால் வளம் சசால ஹாதியில் உம்மா, இந்த உம்மத் உம்மத் ஒரு பொழுது வளம் சசால ஹாதியில் உம்மத்து அலல் அப், இந்த உம்மத் என்றுமே சத்தியத்திலே தான் இருக்கும். யாராலும் இந்த உம்மத்தை வழி தவற செய்ய முடியாது. இந்த உம்மத்துடைய அசீதாவிலே மோசமான கருத்துக்களை திணிக்க முடியாது, பிசுகளிலே மோசமான கருத்துக்களை திணிக்க முடியாது. இவர்கள் பூரணமான அறிவுடன் இருக்கும் பொழுது யாராலும் வழித்தடுக்க முடியாது என்பதை கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவே அன்பாந்த பெரியோர்களே, ரமதானுடைய மாதத்திலே பல வகையான அமல்கள் செய்தோம், அல்லாஹ் அமல்களை கபூல் செய்ய வேண்டும். ஆனால் அமல்கள் கபூல் செய்யப்பட வேண்டுமையானால் இல்முடன் செய்யப்பட வேண்டும். இதற்கு பின்னால் வரக்கூடிய காலங்களில் அமல் செய்வதுடன் மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களையும் மார்க்க ரீதியான சட்டங்களை படித்து அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாழ்வார் ரபி ரஹ்மான் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்வார் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்வார் ரபி ரஹ்மானி, பல இபாதத்துகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் செய்து கொண்டிருக்கிறோம். யாழ்வார் யாழ்வார் உனக்கு ஆவேண்டி செய்து கொண்டிருக்கிறோம், உனக்கு ஆவேண்டி பசித்திருந்தோம், உனக்கு ஆவேண்டி யாழ்வார் நோபு நோக்கு நோத்தோம், உனக்கு ஆவேண்டி எமது பொருட்களை ஜகா கொடுத்தோம், சதகா கொடுத்தோம். யாழ்வார் நாம் செய்யும் தெரியாமல் செய்த தவறினால் எமது அமர்களை கட்டுகிறாதே யாழ்வார், அமர்களை மறுத்து விடாதே யாழ்வார், எமது அமர்களை கபூல் செய்வாயாக, எமது அமர்களை ஒப்புக்கொள்வாயாக. யாழ்வார் மார்க்க ரீதியான இன்மை பெற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக, எமக்கு ஜீனிலே நலவை நாடிவிடுவாயாக, ஜீனுடைய அறிவை பூரணமாக தருவாயாக, ஹக்கை ஹக்காக தெளிவுபடுத்துவாயாக, பாத்திலை பாத்திலாக தெளிவுபடுத்துவாயாக, ஹக்கை ஹக்காக தெரிந்து அதன்படி அமல் செய்வதற்கும், பாத்திலை பாத்திலாக அறிந்து அதனை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கும் தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை கண்மணி முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொறுப்பாக கபூல் செய்வாயாக. வா ஆகுல் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures, visit SLH.